இந்த மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்கிற வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 45-46 இரண்டு வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 45-46.
பின்பு அவர்
தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே
விற்கிறவர்களையும்
கொள்ளுகிறவர்களையும்
புறம்பே துரத்த தொடங்கி என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது.
நீங்களோ
அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி அவர் நாடோறும் என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் அப்படின்னார். தேவாலயத்தை இயேசு கிறிஸ்து சுத்திகரித்தது என்பது ஒரு அருமையான ஒரு சம்பவம். இதை நம்ம வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுல மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய காரியம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கு வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை இந்த சம்பவத்திலிருந்து நாம் அடையாளமாக ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம இந்த தேவாலயத்தை இயேசு கிறிஸ்து சுத்திகரித்தார் அப்படின்ற வார்த்தை, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த சமூகம் இப்ப நம்ம வாசித்தது லூக்கா 19 அதிகாரத்தில் வாசிச்சிருக்கிறோம் இல்லையா. இதே போல இன்னொரு சம்பவம் யோவான் 2 அதிகாரத்தில் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 2 அதிகாரம் 13 வசனத்திற்கு 13 வாசிக்கலாம்.
பின்பு
யூதருடைய பஸ்கா பண்டிகை
சமீபமாயிருந்தது.
அப்பொழுது இயேசு
எருசலேமுக்கு போய்
தேவாலயத்திலே
ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை
விற்கிறவர்களையும்
காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி
அவர்கள் யாவரையும்
ஆடு மாடுகளையும்
தேவாலயத்திற்கு புறம்பே துரத்தி விட்டு
காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி
இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள்
என் பிதாவின் வீட்டை
வியாபார வீடாகாதிருங்கள் என்றார்.
அப்பொழுது
உம்முடைய வீட்டை குறித்து
உண்டான பக்தி வைராக்கியம்
என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை
அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள்.
இது ஒரு சம்பவம். இது ரெண்டுமே ஒரே சம்பவம் கிடையாது, வேற வேற சூழ்நிலையில நடந்தது. புரிதல், நம்ம பெரும்பாலும் நினைச்சோம் இதெல்லாம் ஒரு தடவை தான் இது நடந்தது. இது ஒரு தடவை கிடையாது. இந்த யோவான் 2 எழுதியிருக்கிறது அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் நடந்த சம்பவம் இது. ஏன்னா இப்பதான் 2 ஆரம்பத்தில் கானாவூர் கல்யாண வீட்டிலே முதலாவது அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். அதை தொடர்ந்த பிறகு அவர் எருசலேமுக்கு போய் தேவாலயத்தை சுத்திகரித்தார். இது ரொம்ப விவரமா எழுதியிருக்கிறது. ஆனா நம்ம ஏற்கனவே வாசித்த லூக்கா 19 அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அது அவருடைய ஊழியத்தின் முடிவிலே நடந்தது. இன்னும் சொல்ல போனால் அவர் சிலுவையில் மரிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பதாக நடந்த சம்பவம் தான் இந்த லூக்கா 19 அதிகாரத்திலே நடக்கிற காரியம். எதோடு கனெக்ட் ஆகி வருது பாத்தீங்கன்னா தெரியும். இந்த லூக்கா 19 அதிகாரத்திலே கழுதை குட்டி அதை அவிழ்த்து கொண்டு வருகிற சம்பவம் எல்லாம் 29 வருஷத்துல பார்க்கும் பொழுது, அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையருகே பெத்பகே பெத்தனியா என ஊர்களுக்கு சமீபித்த பொழுது தம்முடைய சீஷர்கள் 2 நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அப்ப அவர் கழுதையின் மேல் ஏறி பவனி வந்தது எப்பொழுதுனா, அவர் சிலுவையில் மரிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் இது. புரியுதுங்களா? இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த கழுதையின் மேல் ஏறி பவனியாக வந்து 41 வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர் எருசலேமுக்கு சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, அந்த நகரத்துக்கு நடக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்து தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கிறார். அதன் பிறகு நேரடியாய் எருசலேமுக்குள் அவர் வந்தவர் நேரடியாய் தேவாலயத்திற்கு போய் அதை சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரித்தது ஒரு முறை அல்ல, 2 நடந்திருக்குது. அவருடைய ஊழியத்தின் காலத்திலே துவக்கத்திலே ஒரு தடவை செய்திருக்கிறார், அவர் ஊழியம் முடிவடையும் பொழுது கடைசியில ஒரு தடவை செஞ்சிருக்கிறார், அவர் மரிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு மேல ஒரு தடவை செஞ்சிருக்கிறார், காணாமல் கல்யாண வீட்டிலே அற்புதம் செய்து ஊழியத்தை தொடக்கின உடனே அங்கு ஒரு தடவை செஞ்சிருக்கிறார். இந்த தேவாலயத்தை சுத்தி இருக்கிற விஷயம் ஒரு சாதாரணமாயிருந்தால் ஒரு தடவை நடந்திருக்கிற ஒரு சின்ன சம்பவமாய், ஏதோ ஒரு ஆக்சிடென்டல் நடந்த விஷயமா இருக்கும். இது ஒரு ஆக்சிடென்டல் நடந்த ஒரு சம்பவம் அல்ல. அவர் ஏதோ தேவாலயத்தில் உடனே வந்த உடனே தற்செயலா எங்க எல்லாம் இப்படி நடக்கிற காரியங்களை பார்க்கிறார், ஆடு மாடு விற்கிறாங்க, புறா இருக்கிறாங்க, இதை பார்த்த உடனே கோபப்பட்டு அதெல்லாம் துரத்தி அடிச்சுட்டு அவர் போயிட்டார். அப்படி ஜஸ்ட் ஒரு நடந்து விட்ட சம்பவம் கிடையாது. இது திட்டமிட்டு 2 அவர் செஞ்சிருக்கிறார். 2 தேவாலயத்தை இயேசு கிறிஸ்து சுத்தி விரித்திருக்கிறார். ஆகையினாலே இந்த விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு தடவை நம்ம பார்க்கலாம், 2 அவருடைய ஊழியத்தில் செய்திருக்கிறார், ரொம்ப நிச்சயமாகவே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த தேவாலயத்தை சுத்திகரிக்கிற விஷயத்தில் இவ்வளவு தூரம் அவர் அக்கறை எடுத்திருக்கிறார்? இது சாதாரணமாய் நடந்த விஷயம் கிடையாது. இந்த யோவான் 2 பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் நடந்த உடனே சீஷர்கள் ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை கூட நினைவு கூர்ந்தாங்களாம். 17 வசனத்தில் பார்க்கும் பொழுது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்று, அது நிறைவேறும்படியாக இந்த காரியம் நடந்துச்சு. அப்ப இது வந்து சாதாரண ஒரு தற்செயலாய் நடந்து விடுகிற ஒரு காரியம் கிடையாது, ஏற்கனவே சொல்லப்பட்டது அது அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது, அதை நிறைவேற்றினார். இந்த தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார் என்பது நிழலாட்டமான ஒரு சம்பவம். இதிலே ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்கிறது. ஏன்னா இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு கோபம் வந்ததாக பைபிளில் அவர் எங்கேயுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து இவ்வளவு கோபம் உள்ளவராய் நடந்து கொண்டது பைபிள்ல வேற எந்த சம்பவத்திலையும் கிடையாது. எத்தனையோ காரியங்கள் அவரை இரிட்டேட் பண்ணியிருக்கிறாங்க, அவரை இன்சல்ட் பண்ணாங்க, என்னமோ பண்ணாங்கன்னா அப்பெல்லாம் கூட அவர் கோபப்படல. சில விஷயங்களை அப்படியே பட்டுப்படாமல் சில காரியத்தை சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவருடைய கோபம் உச்சத்தில் இருக்குது. ஆடு மாடுகளை கயிற்றினால் ஒரு சாட்டை உண்டு பண்ணி அடி அடி நடிச்சு விரட்டினாராம். எப்படி இருந்திருக்கிறார் அந்த சீன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கயிற்றினாலே ஒரு சாட்டை உண்டு பண்ணி அதுக்குன்னு எடுத்து ரெடி பண்ணி இருக்கிறாரு அடிக்கிறதுக்குன்னு. சாட்டை ரெடி பண்ணி எடுத்துட்டு அடி அடி நடிச்சு விரட்டிருக்க சீன் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சாந்த சொரூபியாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அடி அடி நடிச்சு விரட்டுறாரு. எப்படி இருக்கிறார்? ஆக்ரோஷமான ஒரு நபர். அடுத்தது புறா இருக்கிறவர்கள் காசுக்காரர்கிட்ட வராரு. இந்த காசுக்காரர்கிட்ட வந்து, ஏன்பா இது தேவாலயமாச்சு, இங்க போய் இதெல்லாம் பண்ணலாமா, நீங்க என்ன எந்த இடத்துல என்ன பண்றீங்க, இது சொல்லி அவர் நிதானமா பேசல, எடுத்துட்டு போயிடுங்க, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பேசவே இல்லை, பேச்சே கிடையாது. நேரா வந்தாரு, அந்த பலகை டேபிள்ல தூக்கி அடிச்சாரு. பேச்சே கிடையாது, வாணியும் கிடையாது. அவங்கள வான் பண்ணல, அன்பா சொல்லல, எடுத்துட்டு போயிடுங்க, இது எந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, நிதானமா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணல. வந்தாரு, தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாரு, பேச்சே கிடையாது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, என்ன ஒரு ஆக்ரோஷமான ஒரு இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து எந்த அளவுக்கு இந்த விஷயம் அவரை பாதித்திருக்கிறது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா, இதோட பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் தான் அவரை அப்படி செய்ய வச்சு. அப்ப இந்த தேவாலயத்தை குறித்து ஏன் அவருக்கு அவ்வளோ பக்தி வைராக்கியம், இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அந்த தேவாலய இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியது, இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நேரடி சம்பந்தம் நமக்கு இருக்கிறது. இது தேவாலயம் என்று மட்டும் சொல்லப்படாமல் உம்முடைய வீடு இல்ல தேவாலயம் மட்டும் சொல்லல, தேவாலயம் என்று அந்த சம்பவத்தில் இருந்தாலும் தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்லியிருக்குது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம். அப்ப இது தேவாலயம் என்று மட்டும் எடுக்கக்கூடாது, வீடு, ஆண்டவருடைய வீடு. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:19
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும்
உங்களில் தங்கியும் இருக்கிற
பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும்
நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே
ஆகையால் தேவனுக்குடையவர்களாகிய
உங்கள் சரீரத்தினாலும்
உங்கள் ஆவியினாலும்
தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது. அப்ப இந்த தேவாலயம் என்பது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய சரீரத்தை குறிக்கும். புரியுதுங்களா? இந்த சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தேவாலயமாக கர்த்தர் நம்முடைய சரீரத்தை மாற்றியிருக்கிறார். கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, விலை கொடுத்து வாங்கப்பட்டுவிட்டீர்களே, நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, ஆகினால் உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, தேவாலயத்தை இயேசு கிறிஸ்து சுத்திகரித்தார் என்கிற விஷயத்தை, நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் சுத்திகரிப்பதற்கு ஒப்பான காரியமாக இதை நம்ம பார்க்கிறோம். அதுவும் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை செஞ்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை 2 முறை சுத்திகரிக்கிறார். ஒன்று, நம்முடைய ரட்சிக்கப்படும் பொழுது முதலாவது ஆண்டவர் நம்மை சுத்திகரித்திருக்கிறார். பின்பு அவருடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது நம்ம கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத கற்புள்ள சபையாக நம்மை அவருக்கு முன்பாய் சுத்திகரித்து கொண்டு போய் நிறுத்துகிறார். 2 முறை சுத்திகரிப்பு. இதுலே இந்த முதல் சுத்திகரிப்பு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 3.5 வருஷ கேப்ல இந்த 2 சுத்திகரிப்பு நடந்திருக்குது. முதல் சுத்திகரிப்பு அவர் ஊழியத்துக்கு வந்த உடனே நடந்துச்சு. வந்த உடனே அவர் சுத்திகரிச்சுட்டு போயிட்டார். திருப்பியும் 3.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த தேவாலயத்துக்கு வந்து பார்க்கிறாரு. மறுபடியும் படசுதான் இருக்குது. எதெல்லாம் துரத்தி விட்டாரோ எதெல்லாம் தூக்கி வெளியே அடிச்சாரோ அதெல்லாம் திருப்பி உள்ள வந்துருச்சு. இல்லையா, இன்னைக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற கடைகள்லாம் இன்னைக்கு தூக்கி அடிச்சுட்டு காலி பண்ணிட்டு போவாங்க. 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தா மறுபடியும் அதே பிளாட்ஃபார்ம்ல அதே கடை தான் இருக்கும். போன கடையிலும் திருப்பி வந்துடும் இல்லையா, அதே கடை தான். இது பிளாட்ஃபார்ம்ல நடக்குது, ஆனால் இது தேவாலயத்திலேயே அதுதான் நடந்துச்சு. ஒரு முறை அவர் சுத்திகரிச்சுட்டு போன உடனே அந்த சுத்திகரிப்பு நிலைத்திருக்கல. அவர் மீண்டும் 3.5 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும் பொழுது அது பழைய நிலைமையிலேயே இருக்கிறதை அவர் பார்த்தார். அவர் முன்பு சுத்திகரிக்கிறதுக்கு முன்னாக எப்படி இருந்துச்சோ அதே நிலைமைக்குள் அது மறுபடியும் போய்விட்டது. அப்ப இயேசு கிறிஸ்து அதை அப்படியே பார்த்துட்டு விடல, மீண்டுமாய் அதை அவர் சுத்திகரித்தார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், சுத்திகரிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அடிக்கடி செய்ய வேண்டிய விஷயம். ஒரு தடவை சுத்திகரிச்சிட்டார்னா அதன் பிறகு நம்ம சுத்தமா காப்பாற்றணும். நம்முடைய வாழ்க்கையில திரும்பவும் சில கரைகள் வருகிறது என்றால் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் அதை சுத்திகரிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? ஒவ்வொரு நாளிலும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிப்பு ஒரு நாள் விஷயம் அல்ல. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன கால உபதேசத்தில் ஒரு முறை நீ பாவம் கழுவப்பட்டால் போதும் என்கிற உபதேசத்திற்குள் இன்னைக்கு சபைகள் வந்திருக்கிறது. இன்னைக்கு அப்படியே மாறுபட்ட சத்தியம் வந்திருக்கிறது. ஒரு தடவை நீ கழுவப்பட்டுட்டீங்க போதும், அதன் பிறகு அதை பத்தி பிரச்சனை இல்லை, நீ எப்படி இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா இன்னைக்கு பார்க்கும் பொழுது இன்னைக்கு சொல்ற நவீன உபதேசம் நினைச்சு பார்த்தா பயமா இருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாடுபட்டு விட்டார், நம்முடைய பாவங்களை சுமந்து விட்டார், நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டு விட்டார். இன்னைக்கு சொல்ற கான்செப்ட் பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக தண்டிக்கப்பட்டு விட்டார், அதனால உனக்கு இனி தண்டனை கிடையாது. நீ ஒரு தடவை பாவம் கழுவப்பட்டுட்டீன போதும், இயேசு உனக்காக தண்டிக்கப்பட்டவரை நீ ஏற்றுக்கிட்ட, அதனால உனக்கு தண்டனையே கிடையாது. அவர் தான் தண்டிக்கப்பட்டாச்சே. ஒரு தவறுக்கு எப்படி ரெண்டு பேரும் தண்டிக்கப்பட முடியும்? உன் தவறுக்கு தான் அவர் தண்டிக்கப்பட்டுட்டாரே, அப்புறம் உனக்கு தண்டனையே கிடையாது. இப்படி பிரிச்சு பண்றவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த உபதேசம் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசுவே எனக்காக நீ தண்டிக்கப்பட்டு விட்டீர், உமக்கு சோத்திரம், என் பாவத்தை எனக்கு மன்னின்னு சொல்லிட்ட போதும், எப்படி வேணா இருக்கலாம், தண்டனை அவர் வாங்கியாச்சு, நீ ஜம்முன்னு வாழ்ந்துட்டு பரலோகம் வந்து சேர்ந்தலான்றாங்க. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு உபதேசம். அவர் தண்டிக்கப்பட்டார், உண்மைதான். நம்முடைய வாழ்க்கை, நாம் ஒரு பாவிகள் என்பதனாலே அவர் தண்டிக்கப்பட்டார். நல்லா கவனிக்கணும், மனுஷன் பாவம் செய்கிறதுனாலே பாவி அல்ல, பாவியா இருக்கிறதுனாலே தான் அவன் பாவமே செய்யலாம். புரியுதுங்களா? நல்லா கவனிக்கணும், வித்தியாசம் தெரியணும். பாவம் செய்கிறதுனால் யாரும் பாவி அல்ல, பாவியா இருக்கிறதுனாலே பாவம் செய்கிறான். ஆகையினாலே நம் பாவிகளா இருக்கிறதுனாலே, நாம் பாவம் செஞ்ச பாவத்துக்காக இல்ல, செய்யற பாவத்துக்காக இல்ல, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்புறம் பாவம் செய்யறதுனால இல்ல, பாவிகளா இருக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார். ஏற்கனவே நம்ம பாவிகள், அதனால இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார். அதன் பிறகு நாம் எப்படி வேணா இருக்கலாம், அர்த்தம் கிடையாது. நாம் செய்யற காரியத்திற்கு நாம் தேவ சமூகத்தில், நாம் கர்த்தரிடத்தில் பாவறிக்கை செய்து நம்மை ஒப்புரவாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதன் பிறகு நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். செய்த நாம் பாவியா இருக்கிறதுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், அதனால அவர் மதித்தார். ஆனா நம்ம செய்யற காரியத்துக்கு, செய்யற தவறுகளுக்கு என்ன காரியம், அதற்கு நாம தான் தெய்வ சமூகத்தில் அனுதினமும் நம்மை கழுவி சுத்திகரிக்கணும். புரிந்தவங்களுக்கு, நாம் பாவியா இருக்கிறதுனால அவர் தண்டிக்கப்பட்டார், நம்ம செய்யற பாவத்துக்கு நம்ம தான் அறிக்கை செய்து நம்மை சுத்திகரிக்கணும். நம்ம தான் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். நம் பாவிகா இருக்கிறதுனால தான் தண்டனை, அதுக்கு தண்டனை ஆயிடுச்சு. ஆனால் செய்யற காரியத்திற்கு தண்டனை நமக்கு இருக்குது. தண்டனை இல்லாம நம்ம தப்பிக்கணும்னா நம்மை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கழுவப்பட்டு ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டாதான் நம்ம செய்யற பாவத்துக்கு தண்டனை வராம நம்ம காப்பாத்திக் கொள்ள முடியும். புரியுது, வித்தியாசம் புரியுது உங்களுக்கு? நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே. இதை ரோமர் 5:8 சொல்லுகிறது. என்ன படிச்சிருவோமா? படிப்போம். அந்த வசனத்தை படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். ரோமர் 5:8.
நாம் பாவிகளா இருக்கையில்,
நாம் பாவிகளா இருக்கையில்
கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே,
கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே
தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை,
தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை
விளங்க பண்ணுகிறார்,
விளங்க பண்ணுகிறார். இந்த தண்டனை என்பது எதுக்குன்னா, நம்ம பாவியா இருந்ததுனாலே அதுக்குரிய தண்டனை அவர் ஏத்துக்கிட்டாரு. செய்யற பாவத்துக்கான தண்டனை அவர் ஏத்துக்கல. செய்யற பாவத்துக்கான தண்டனை நமக்கு உண்டு. அது இல்லாம நம்ம தப்பிக்கணும்னா பாவறிக்கை செய்து, பாவ மன்னிப்பை பெற்று, அனுதினமும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டாதான் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க தண்டனை நமக்கு வராமல் நம்ம காப்பாற்றப்பட முடியும். வித்தியாசம் இருக்குது. புரியுதவங்களை டிபெண்ட் தெரிஞ்சுக்கங்க. ஆகையினாலே இந்த சூழ்நிலையில் நாம் பாவிகளா இருக்கையில் கர்த்தர் நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். இப்ப இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, முதலாவது ஒரு முறை தேவாலயத்தை சுத்திகரித்தார். ஆனா அவர் திரும்பியும் வந்து பார்க்கிறாரு. திரும்பி வந்து பார்க்கும் பொழுதும் அந்த தேவாலயம் மறுபடியும் அதே காரியத்தில் நடக்கிறது. அதை மீண்டும் சுத்திகரிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் அவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். அவருடைய சுத்திகரிப்புக்கு இந்த தேவாலயம் அனுதினமும் தேவ சமூகத்திலே கொண்டு வரப்பட வேண்டும். அவர் அதை பார்த்து அதிலே அவருக்கு ஏற்ற விதத்திலே அவருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அகற்றுவதற்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். சரி, இப்ப இந்த தேவாலயத்தை அவர் சுத்திகரித்த விதத்தை கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்த்தாதான் இதுல இருக்கிற கான்செப்ட் நமக்கு புரியும். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மறுபடியும் யோவான் 2:14 வாசிக்கலாம்.
தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும்,
ஆடுகள் மாடுகள் புறாக்களாகி இவர்கள் இவர்களை இவைகளை விற்கிறவர்களையும்,
காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு,
காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கவனிக்கிறோம். இந்த தேவாலயத்தில் யார் யார் இருந்தாங்கன்னா, ஆடு வித்தாங்களாம், மாடு வித்தாங்களாம், புறாக்களை வித்தாங்களாம், காசுக்காரர்கள் இருந்தாங்களாம். நாலு விதமான காரியங்கள் இருந்திருக்கு. ஆடு வித்தாங்க, மாடு வித்தாங்க, புறாக்களை வித்தாங்க, காசுக்காரர்கள் இருந்தாங்க. யார் இந்த ஆடு மாடு விற்கிறவர்கள்? எதுக்காக இங்கே விற்கப்பட்டது? இந்த காசுக்காரர்கள் என்றால் யார்? இதெல்லாம் நமக்கு தெரியணும். இதனுடைய பின்னணி நமக்கு தெரியணும். இந்த பின்னணியில இப்பொழுது இந்த காசுக்காரர்கள் யார்ன்றதையும், ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஏன் விற்கப்பட்டது என்பதற்கும் இப்ப நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து வேத வசனங்களை காண்பிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், லேவியராகமத்தின் புஸ்தகம் 14:14. லேவியராகமத்தின் புஸ்தகம் 14:19 19 நாம் வாசிக்கலாம்.
ஆசாரியன்
பாவ நிவாரண பலியையும் செலுத்தி
சுத்திகரிக்கப்படுகிறவனின் தீட்டு நீங்க அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்து பின்பு சர்வாங்க தகன பலியை கொன்று சர்வாங்க தகன பலியையும்
போஜன பலியையும்
பலிபீடத்தின் மேல் வைத்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவன் சுத்தமாயிருப்பான் அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்திரனாயிருந்தால்
இப்படிப்பட்ட நிலைமையில செய்யக்கூடிய திராணியற்ற தரித்திரனாயிருந்தால்
அவன் தன் பாவ நிவர்த்திக்கென்று அசைவாட்டும் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் போஜன பலிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே
பத்தில் ஒரு பங்கையும்
ஆழாக்கு
எண்ணெயையும்
தன் திராணிக்கு தக்கபடி
இரண்டு காட்டு புறாக்களையாவது
இரண்டு புறா குஞ்சுகளையாவது
ஒன்று பாவ நிவாரண பலியாகவும்
மற்றொன்று சர்வாங்க தகன பலியாகவும்
செலுத்தும்படி வாங்கி
தான் சுத்திகரிக்கப்படும்படி
எட்டாம் நாளில்
ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வருவானாக
இங்க பாத்தீங்கன்னா, புறா குஞ்சுகள், ஆட்டுக்குட்டி, மாவு, இதெல்லாம் சொல்லியிருக்கு. இங்கே ஒரு வார்த்தை கவனிக்கணும், அவன் தரித்திரனா இருந்தால், இதை செலுத்தக்கூடிய அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்திரனா இருந்தால் அவன் தன் பாவ நிவர்த்திக்கென்று அவன் ஒரு ஆட்டுக்குட்டி அல்லது புறா குஞ்சுகளை கொண்டு வரணும். அப்போ மனுஷனுக்கு கர்த்தர் வந்து பாவ நிவர்த்தி பலின்னு வச்சிருக்கிறார். இந்த லேவியராகமம் 14 சொல்லப்படுகிறது பாத்தீங்கன்னா, குஷ்டரோக வியாதி வந்து அவன் சுகமடைந்தால் அவன் பலி செலுத்த அந்த காரியம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட குஷ்டரோக வியாதி உள்ளவனை பார்க்கும் பொழுது எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக தொட்டு சுகமாக்கினார், சுகமாக்கிட்டு சொன்னாரு. இதனை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆனாலும் இதனை மோசே உனக்கு கட்டளையிட்ட காணிக்கை நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசை கட்டளையிட்ட காணிக்கை போய் செலுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்து காலத்துல கூட இந்த மோசையின் மூலமாய் கட்டளையிட்ட இந்த காணிக்கை செலுத்தப்பட்டது. அவரே சொன்னார், செய்ய சொன்னார். தேவாலயத்தில் ஒருவனுக்கு பாவ நிவர்த்தி உண்டானால் அவன் போய் கர்த்தர் நியமித்த காணிக்கையை செலுத்தணும். வசதியானவன் ஆடுகளை கொண்டு வருவான், மாடுகளை கொண்டு வருவான். ஆனால் அதை செலுத்த திராணியற்ற ஏழையான ஒரு மனுஷனானால் அவனுக்கு கொஞ்சம் கன்செஷன் உண்டு. அவன் ஒரு புறா குஞ்சுகள், ஒரு ஜோடி புறா குஞ்சுகளை கொண்டு வந்தால் போதும். பணக்காரன் ஆடு கொண்டு வருவான், மாடு கொண்டு வருவான். ஆனால் வசதி இல்லாதவன், அது திராணி இல்லைன்னா புறா குஞ்சுகளையாவது கொண்டு வரலாம். இது எதுக்குன்னா, பாவ நிவர்த்திக்காக. ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு அவன் காணிக்கை செலுத்தணும். இது இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்த ஒன்று. அவரே சொன்னாரு, மோசை கட்டளையிட்ட காணிக்கை நீ போய் செலுத்து. ஆசாரியனுக்கு காண்பித்து மோசை கட்டளையிட்ட காணிக்கை செலுத்தினார். அப்ப இந்த தேவாலயத்தில் ஏன் இந்த ஆடுகள் வித்தாங்க, ஏன் இந்த மாடுகள் வித்தாங்க, ஏன் இந்த புறாக்கள் வித்தார்கள் என்றால், ஜனங்கள் பாவ நிவர்த்தி செய்வதற்காக இவர்களுக்கென்று இந்த பொருட்கள் தேவையா இருக்கிறது. அதை தான் தேவாலயத்திலே கொண்டு வந்து வித்தாங்க. ஆடு, மாடு, புறா குஞ்சுகள், இது அதுக்குலாம் விற்கப்பட்டது. சரியா, காசுக்காரர்கள்னா என்ன, அதையும் நம்ம பார்த்துருவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரத்துக்கு வருவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரத்திலே 11 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 30 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து
பின்னும் கர்த்தர்
மோசேயை நோக்கி
நீ இஸ்ரவேல் புத்திரரை
அவர்கள் இலக்கத்தின்படி
கணக்கு பார்க்கும் பொருட்டு
அவர்களை எண்ணும் போது
அவர்களுக்குள்ளே
ஒரு வாதை உண்டாகாதபடி
அவர்களில்
ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில்
தன் ஆத்மாவுக்காக
கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன்
எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற
ஒவ்வொருவனும்
பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி
அரை சேக்கல் கொடுக்க வேண்டும்
ஒரு சேக்கலுக்கு இருபது கேரா
கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல்
எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே
சேருகிற இருபது வயது முதற்கொண்டு
அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும்.
அடுத்த வசனம் சேர்த்து படிச்சிருமா?
உங்கள் ஆத்மாக்களுக்காக
பாவ நிவர்த்தி பண்ணும்படி
நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது
ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம்
தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம்.
இதுதான் முக்கியமான விஷயம். இங்கே கர்த்தர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர்களில் ஆண்களை எல்லாம் கணக்கிடணுங்கிறாரு. அப்பொழுது கணக்கிடும் பொழுது இவர்களுடைய ஆத்மாக்களுக்கு பாவ நிவர்த்தி உண்டாகும்படி, இவருடைய கணக்கிடும் பொழுது இவருடைய ஆத்மாக்களுக்கு மீட்கும் பொருளாக அவர்கள் ஒருவனாகிலும் கர்த்தருடைய தண்டனைக்குட்பட்டு போகாதபடிக்கு இவர்கள் மீட்கும் பொருளை கர்த்தருக்கு கொடுக்கணும். 20 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு ஆண்களும் அரை சேக்கல் நாணயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே காணிக்கையா கொடுக்கணுமா? தன்னுடைய ஆத்மாவுக்கு மீட்கும் பொருளாக 20 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு ஆண்களும் அரை சேக்கல் நாணயத்தை கொடுக்கணும். இதுல என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, பணக்காரன் எனக்கு நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேக்கல் கொடுக்கிறதுக்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. ஆடு மாடு விஷயத்தில் கன்செஷன் இருக்குது, பணக்காரன் மாடு கொடுக்கலாம், ஏழை புறா குஞ்சு கொடுக்கலாம், அதுல கன்செஷன் இருக்கு. ஆனால் இந்த ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்திக்காக 20 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய இந்த அரை சைக்கிள் விஷயத்தில், இந்த காணிக்கையில எந்த கன்செஷன் கிடையாது, எல்லாமே ஒரே லெவல்ல வச்சுட்டாரு. பணக்காரன் எனக்கு நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அரை சைக்கிளுக்கு மேல கொடுக்க கூடாது, ஏழை எங்கிட்ட நான் தரித்திரமானவன் என்று சொல்லி அரை சைக்கிளுக்கு குறைவா கொடுக்க கூடாது, எல்லாரும் இந்த அரை சைக்கிள் தான் கொடுக்கணும். தேவாலயத்துக்கு வரும்போது இந்த அரை சைக்கிள் நாணயத்தை தான் கொடுக்கணும். ஒவ்வொரு 20 வயதிற்கு உட்பட்ட ஒவ்வொரு ஆண்களும் கரெக்டா இந்த அரை சைக்கிள் நாணயத்தை தான் கொடுக்கணும். ஜாஸ்தியும் கொடுக்க கூடாது, குறைவும் கொடுக்க கூடாது. இப்ப தான் வெரைட்டி அங்க சூழ்நிலையில் இருக்கிற வெரைட்டிக்கு காரணம் அதுதான். வசதியானவங்களுக்கு மாடு விற்கப்பட்டது, ஏழைகளுக்கு புறா விற்கப்பட்டது. வசதியானவர்களோ ஏழைகளோ யாராயிருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அரை சேக்கல் நாணயம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இதுல இந்த ஆடு மாடு விஷயத்துல பிரச்சனை இல்லை. வசதியானவன் வந்து மாடு வாங்கிட்டு போயிட்டே இருப்பான், ஏழையா இருக்கிற புறா வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் இந்த அரை சைக்கிள் நாணயம் எல்லாருமே இந்த அரை சைக்கிள் நாணயத்துக்கு தான் போயாகணும். பணக்காரனோ ஏழையோ இந்த அரை சைக்கிள் தான் போகணும். எல்லாரும் ஒரே நாணயத்துக்கு போகும்பொழுது அந்த நாணயத்துக்கு கண்டிப்பா டிமாண்ட் இருக்கும் இல்லையா? இதுல ஆப்ஷன் கிடையாது. எல்லாரும் அந்த அரை சைக்கிளுக்கு போகணும்னா அதுக்கு டிமாண்ட் இருக்கும், கிடைக்காது. அப்போ இந்த காசுக்காரர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரை சைக்கிள் நாணயத்தை நிறைய கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இவங்க டேபிள் போட்டு அதுல குவிச்சு வச்சிருக்கிறாங்க அரை சைக்கிள் நாணயத்தை. எங்க போனாலும் அரை சைக்கிள் நாணயம் கிடைக்காது. ஏன்னா தேவாலயத்தில் பாவ நிவர்த்திக்கு அரை சைக்கிள் தான் கொடுக்கணும், வேற கொடுக்க முடியாது. இந்த அரை சைக்கிள் நாணயத்துக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால இதை பிளாக்ல விற்கிறாங்க. அன்னைக்கே பிளாக் மார்க்கெட் வந்துருக்குது. இந்த அரை சைக்கிள் நாணயத்தை வாங்கிட்டு முக்கா சைக்கிள் தெரியா, அரை சைக்கிள் தர, ஒரு சைக்கிள் தரியா, அரை சைக்கிள் தரேன், அதை வாங்கி ஏன் வித்துட்டு இருந்திருக்கிறாங்க? அரை சைக்கிள் வந்து லாபம் வச்சு வித்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதுதான் காசுக்காரர்ன்றது. புரியுது? நம்ம காசுக்காரர்னா வேறத வட்டி கொடுறவங்க நினைச்சுக்கூடாது. இவங்க வட்டி கொடுறவங்க கிடையாது. இந்த அரை சைக்கிள் நாணயத்தை கலெக்ட் பண்ணி வைத்துக் கொண்டு அதை அதிக லாபத்திற்கு என்று விற்கிறவர்கள், அந்த இருந்த அந்த பண தட்டுப்பாடு, அந்த காயினுக்கு இருக்கிற தட்டுப்பாட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. யூஸ் பண்ணிட்டு இவங்க இப்படி ஒரு வியாபாரம் ஜெகஜோதி அங்க நடக்குது. எங்க? தேவாலயத்தில். இந்த பொருள் எல்லாமே நல்ல பொருள் தானே? இந்த பொருள் எதுக்கு வித்தாங்க? ஆண்டவருக்கு காணிக்கையா போகிற பொருள் தான் வித்தாங்க, வேற எதுவும் விக்கல. இங்க ஒன்னும் சாராயம் விக்கல தேவாலயத்துல வந்து, இல்லையா? மதுமானத்தை ஒண்ணு விக்கலையே தேவாலயத்துல, மதுமானத்தை விக்கலையே. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டிய ஆடுகளை வித்தாங்க, கர்த்தருக்கு செலுத்த காணிக்கை செலுத்த வேண்டிய மாடுகளை வித்தாங்க, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தப்பட வேண்டிய அரை சைக்கிள் நாணயத்தை வித்தாங்க. கெட்ட பொருள் ஒண்ணு விக்கலையே, நல்ல பொருள் தானே வித்தாங்க. நல்ல பொருள் தானே, எதுவுமே கெட்ட பொருள் இல்லையே, நல்ல விஷயம் தானே இது. இந்த வியாபாரத்தில் ரெண்டு விதமான காரியம், இதுக்கு வந்து எந்த அப்செக்ஷனும் பொதுமக்கள் இடத்துல இருந்து வரல. இப்ப பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை விற்ற பொழுது இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் அப்செக்ட் பண்ண, யாரும் அப்செக்ட் பண்ணல. காமன் பீப்புள் அதை அப்செக்ட் பண்ணவே இல்லை. யூதர்கள் அப்செக்ட் பண்ண, யூதர்கள் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் அப்செக்ட் பண்ணாங்க, கை கழுவுல, கால் கழுவுல, எல்லாத்துக்கும் அப்செக்ட் பண்ணாங்க. ஆனால் தேவாலயத்திலே வந்து இந்த காசுக்காரர்களை எந்த யூதனால் அப்செக்ட் பண்ணானா? தேவாலயத்திலே வந்து ஆடுகளையும் மாடுகளையும் உள்ள வித்ததை எந்த ஒரு யூதனாவது, எந்த ஒரு பரிசையனாவது அப்செக்ட் பண்ணானா? பண்ணலையே இல்லையா? ஒரு பரிசையும் அப்செக்ட் பண்ணல, எந்த ஒரு வேத பாரன் அப்செக்ட் பண்ணல, எந்த ஒரு யூதன் அப்செக்ட் பண்ணல, இயேசு கிறிஸ்துவ பல விதத்தில் அப்செக்ட் பண்ணாங்க. ஆனா இந்த வியாபாரத்தை யாருமே அப்செக்ட் பண்ணல. ஏன்? இவங்க பக்தியானவங்க தான், வைராக்கியமானவங்க தான். ஆனா இந்த விஷயத்திலையும் அப்செக்ட் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, இதனால இவங்களுக்கு வசதியா தான் இருந்துச்சு. இந்த சில்லறைக்காக அங்கங்க ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளே போனா கிடைக்க போகுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசை கொடுத்தா நமக்கு கிடைக்க போகுது. இது ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனமாய், இந்த வியாபாரத்தினால ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனமா தான் இருந்துச்சு, வசதியா தான் இருந்துச்சு. அங்கே பக்கத்திலே கிடைக்குது. அதனால வந்து இவர்களுக்கு தேவாலயத்துக்குள்ளேயே இப்படி ஒரு கிடைக்கிறதுனால இவங்களுக்கு, ஜனங்களுக்கு அது வசதியாகப்பட்டதுனால எந்த ஒரு யூதனோ வேத பாரகனோ பரிசையனோ யாருமே இந்த வியாபாரத்தை அப்செக்ட் பண்ணல. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்செக்ட் பண்ணார், பொது ஜனங்கள் யாரும் அப்செக்ட் பண்ணல. ரெண்டாவது, இது நல்ல பொருள் தானே, இயேசு கிறிஸ்து இதை அப்செக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதையும் நம்ம யோசிக்கணும். நல்ல பொருள் தானே. இந்த காரியத்தில் இந்த வியாபாரம் உள்ளே வந்தது, இது எப்படி உள்ள வந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தேவாலயம் என்று வரும்பொழுது அதை நிர்வாகம் பண்ணுகிறது ஜெபாலய தலைவர்கள் மற்றும் ஆசாரியருடைய கட்டுப்பாட்டில் தேவாலயம் இருக்கிறது. பிரதான ஆசாரியன் மற்றும் ஆசாரியருடைய கட்டுப்பாட்டில் தேவாலயம் இருக்குது. இப்ப இது எப்படி இந்த வியாபாரம் உள்ள வந்துச்சு இல்லையா? இது எப்படி இந்த வியாபாரம் உள்ள வந்துச்சு? ஆசாரியனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஒன்னு ஜனங்களுக்கு ஃபேவரா இருக்குது, ஓகே. ரெண்டாவது, இந்த கடை தேவாலயத்தை கூட கடை போட்டுருக்காங்க. வாசல்ல ரோட்ல கடை போட்டுருந்தா பரவாயில்ல, தேவாலயத்தை சுத்தி ரோட்ல கடை போட்டுருந்தா பரவாயில்ல, தேவாலயத்துக்கு உள்ளேயே கடை போட்டுருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இது ஆசாரியருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற தேவாலயத்தில் இந்த கடைகள் எப்படி உள்ளே வந்தது? தேவாலயத்துக்கு உள்ளே எப்படி வந்துச்சு? எல்லாம் கமிஷன் பணம் தான். கேட்டிருப்பாங்க ஆசாரியன்ட்ட, நான் உள்ள கடை போட்டுக்கிறேன், உங்களுக்கு மாசம் உள்ள பணம் கொடுத்துறேன். கடை போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு கமிஷன், ஆசாரியர்களுக்கு கமிஷன். நான் ரெண்டு கடை போட்டுக்கிறேன், எனக்கு இவ்வளவு கமிஷன். ஆடு விற்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கடை, ஆடு விற்கிறவனுக்கு நிறைய கமிஷன். மாட்டு கடை வச்சிருக்கிறவனுக்கு ரொம்ப வாடகை, காசுக்காரனுக்கு அதுக்கு ஒரு வாடகை, அது ரொம்ப டிமாண்ட், அவனுக்கு ரொம்ப வாடகை, அவனுடைய கடைக்கு வாடகை ஜாஸ்தி இருக்கும். உள்ளேயே இந்த காசுக்காரர்களும் ஆடு விற்கிறவங்களும் மாடு விற்கிறவங்களும் புறா விற்கிறவங்களும் எப்படி வந்து உள்ள கடை போட்டாங்கன்னா, இதுல ஆசாரியனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவங்க உள்ள கடை போட்டிருக்க முடியாது. ஆசாரியன் அதன் ஆதாயம் பார்த்திருப்பான். காசை வாங்கிட்டு அவன் உள்ள கடை போடுறதுக்கு அவன் இடம் கொடுத்துட்டான். தேவாலயத்துக்குள்ளே காசை வாங்கிட்டு அவன் உள்ளேயே கடை போடுறதுக்கு அவன் அனுமதி கொடுத்து விட்டு அவன் அதுல லாபம் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான். ஆக மொத்தத்தில் ஒட்டு மொத்தமா எல்லாமே குளறுபடி. தேவாலயத்துக்குள் என்னென்ன நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஒண்ணு, இந்த வியாபாரம் நடக்கிறது நல்ல பொருள் தானே அப்படின்னு பார்த்தாக்க, அதிலும் கடை போட்டதில் ஆசாரியின் முதற்கொண்டு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை நம்ம நியாயமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொருட்கள் எல்லாமே நல்ல பொருட்கள், பொருட்கள் எல்லாமே அவசியமான பொருட்கள், பொருட்கள் எல்லாமே கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு போக வேண்டியதான பொருட்களை தவிர வேறு அந்நிய பொருட்களே கிடையாது. அப்படி இருக்க இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரையே இவ்வளவு கோபம் வந்துச்சு. நல்ல பொருள் தானே வித்தாங்க, நல்ல நோக்கத்தோட தானே வித்தாங்க, ஏதோ ஆசாரியன் கொஞ்சம் லாபம் சம்பாதிச்சுட்டு போயிட்டான் போட்டோம். இத ஏன் இயேசு கிறிஸ்து இவ்வளவு கோபம் வந்துச்சு? அடி அடினு அடிச்சு விரட்டுற அளவுக்கு ஏன் இவருக்கு கோபம் வரணும்? சாதாரணமா சொல்லிக்கலாம், ஏன்பா நல்ல பொருள் தான் விக்கிறீங்க, பரவாயில்ல, வெளியில போய் வித்துக்குங்கப்பா, நீங்க கர்த்தருக்கு காணிக்கைக்கு தான் விக்கிறீங்க, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய சேக்கல் தான் நீங்க விக்கிறீங்க, ரைட், பரவாயில்ல, இது வெளியில போய் வித்துக்கு, எதுக்கு உள்ள அதை போட்டுட்டு இருக்கிறீங்க, உள்ள இடைஞ்சலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. இல்ல, தப்பான பொருளுக்காக அவர் கோபப்பட்டிருந்தாலும் நியாயம் இருக்குது. இது தப்பான பொருளா இல்லாத பட்சத்திலேயே இவருக்கே இவ்வளவு கோபம் வரணும்? இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இங்கதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம வாழ்க்கையிலே பல காரியங்களை நம்மளே, இது தப்பான பொருளை கரெக்டான பொருளை நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். நல்லதா கெட்டதா, சரியா தப்பா, அப்ப அப்படி நம்ம தீர்மானம் பண்ணிட்டு என்ன செய்யறோம், பல விஷயங்கள் நமக்கு நல்லதா தான் தெரியுது. அந்த நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், நம்ம வாழ்க்கைக்குள்ள இந்த சரீரம் தான் கர்த்தருடைய ஆலயம். அப்போ நல்லது தானே, நம்மளே ஒரு தீர்மானம் பண்றோம், இது சைக்கிள் நல்லது, இந்த ஆடு நல்லது, இந்த மாடு நல்லது, இந்த புறா நல்லது, இதெல்லாம் நல்லது, நல்லதுன்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிறோம், சரீரத்துக்குள்ள வச்சுக்கிறோம், நமக்கு நல்லதான் படுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அது எப்படி படுது? நமக்கு நல்லதா படுது, நமக்கு சரியாக தான் தோணுது, தப்பா தெரியல, ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அது எப்படி தோணுது? அதை நம்ம பார்க்கணும். அவருக்கு எப்படி தோணும்? பொருட்களில் எந்த தவறும் இல்லை, பொருட்களில் எந்த தவறும் இல்லை, நல்ல பொருள். ஆனால் அவைகள் இருந்த இடம்தான் சரியில்லை. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஒரு பிசினஸ் பண்றோம், நல்லதுதான், அதுல நல்ல லாபம் வருது, நம்ம ஏராளமா கற்று கொடுக்கலாம், நல்ல காரியம், ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம், பிசினஸ் பண்ணி இது பொதுவா சொல்றோம், எதுவா இருந்தாலும் செய்யறோம், ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யறோம், இது நல்லது தானே, இதுல நல்ல நமக்கு லாபம் கிடைக்குது, நல்ல இது இருக்குது, நல்ல விஷயம், நமக்கு அதை நல்லதுன்றதுக்கு நம்ம எப்படி பண்ணி நியாயப்படுத்துறோம், இதுல வர்ற காரியத்தை நம்ம ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கலாம், நல்ல நோக்கம், ஒரு காரியத்தை செய்யறோம், இது நல்ல காரியம் தானே, இதுல வர்றதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு செய்யலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், நல்ல காரியம் தானே, நல்ல நோக்கம், தப்பே கிடையாது, செய்யற தொழிலும் தப்பான தொழில் கிடையாது, செய்கின்ற நோக்கமும் தப்பான நோக்கம் கிடையாது, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் இருக்கிற இடம் மாறிடுது, சில நேரத்தில் இருக்கிற இடம் மாறிடுது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடு மாடு புறா காசுக்காரர்கள் எல்லாமே நல்ல விஷயம், ஆனால் இது தேவாலயத்துக்கு வெளியில் இருக்குமானால் ஆண்டவர் எந்த விதத்தில் அப்செக்ட் பண்ணிருக்க மாட்டார். உள்ளே வந்து விட்டதுனால தான் அந்த அப்செக்ஷன். அப்ப இன்னைக்கு நம்ம லைஃப்ல எத்தனையோ காரியங்களை நம்ம செய்யறோம், எல்லாம் நல்லது 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 நினைக்கிறோம். நல்லதுதான், செய்யறது நல்லது, நோக்கமும் நல்லது, எல்லாமே நல்லது. ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது எல்லாமே சரீரத்துக்கு வெளியில இருக்கணும், சரீரத்துக்கு வெளியில இருக்கணும். இந்த ஆலயத்துக்கு, ஆலயம் என்றது என்ன, சரீரம், இதுக்கு வெளியில இருக்கணும். இந்த சரீரத்துக்கு உள்ளே இது ஆலயம், இந்த ஆலயத்தில் உள்ளே ஒரு ஆவி இருக்குது, உள்ளே ஒரு ஆத்துமா இருக்குது. இது சரீரம், உள்ளே ஒரு ஆத்துமா இருக்குது, அதுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். இரண்டாவது ஆத்துமா, இந்த ஆத்துமா கர்த்தருக்காக வாழ வேண்டிய ஒரு ஆத்துமா, கர்த்தருக்காக இருக்க வேண்டிய ஒரு ஆத்துமா. மூணாவது சரீரம், உள்ள ஆவி, அடுத்தது ஆத்துமா, அதுக்கு மேல சரீரம். இந்த சரீரத்தை கர்த்தர் தேவாலயம் சொல்றாரு. அப்ப இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆவியும் ஆத்துமாவும் தேவனுக்குரியது. ஆவியாயிருக்கிற தேவன் இந்த ஆவியோடு தொடர்பு கொண்டு இந்த ஆத்மாவிலே அவர் வியாபித்திருக்க வேண்டும். ஆத்மா என்பது சிந்தனா சக்தி, நாம யோசித்து செயல்படுகிற, எந்த காரியத்தை தீர்மானித்து நாம் செய்கின்ற காரியங்கள் தான் ஆத்மா. ஆவி என்பது கர்த்தர் தந்த தீபம், சரீரம் மேல இருக்குது. ஆவி நூற்றுக்கு நூறு கர்த்தருக்குரியது, ஆனால் இந்த ஆத்மா இருக்குது பாருங்க, நூற்றுக்கு நூறு கர்த்தருக்குரியது நம்ம சொல்லிட முடியாது. கர்த்தருக்குரியது, ஆனால் அது கர்த்தருக்குரியதாக மட்டுமே இருக்கிறதா இல்லையா என்பதை அதை நம்ம தான் தீர்மானிக்கணும். ஆவி 100% கர்த்தருக்குரியது, அது நேரடியாய் ஒரு மனுஷன் மறிக்கும் போது நேர மேல போயிடும். ஆனால் இந்த ஆத்மான் இருக்குது பாருங்க, அதுலதான் நம்ம எதையுமே டிசைட் பண்றோம், நல்லது கெட்டது சரியானது செய்யலாம் வேண்டாம், செய்யலாமா வேண்டாமா, எதை செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த அளவுக்கு செய்யலாம், இது எல்லாமே இந்த ஆத்மாவில நம்ம எந்த இம்பார்டன்ஸ் கொடுக்கிறோம் அதை பொறுத்து இருக்கிறது. அப்ப இந்த ஆத்மாவிலே ஆண்டவர் நிறைந்திருக்கணும், ஆண்டவர் தான் அதை வியாபித்து இருக்கணும். அவர் வியாபித்திருந்து இந்த சரீரத்திற்குள் இருக்கிற அந்த ஆத்மாவிலே ஆண்டவர் மாத்திரம் வியாபித்திருந்து அப்படி வாழும் பொழுதுதான் இந்த உலகத்தில் நம்ம கண்ண முடும் பொழுது இந்த ஆத்மா, நம்முடைய விலையேற பெற்ற இந்த ஆத்மா ஆவியோடு இணைந்து பரலோகம் போயிடும். இந்த ஆத்மாவுக்குள் ஆடு மாடு காசுக்காரன் புறா இதெல்லாம் உள்ள பூந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யணும், சாட்டை தான் ஆண்டவர் எடுப்பார். புரியுதா, இந்த ஆத்மா ஆண்டவருக்குரியது, விலையேற பெற்ற ஆத்மா, இது ஆண்டவருக்குரியது. ஆவி கர்த்தர் தந்த தீபம், ஆத்மா ஆண்டவருக்குரியது. இது நல்லது தானே சொல்லி ஆடு மாடு புறா காசுக்கார காசு எல்லாத்தையும் கொண்டு உள்ள வச்சிடக்கூடாது, அதுல ஆண்டவர் தான் இருக்கணும். அப்பதான் அது மரிக்கும் போது விலையேற பெற்ற ஆத்மா பரலோகத்துக்கு போகும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், ஆத்மாவிலே கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சிடறோம், பணம் 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 பணம், எங்க போகுது, ஆத்மாவை பணம் நிறைச்சது. 24 மணி நேரமும் ஒருத்தன் பணம் சம்பாதிக்கிறான், அவன் மைண்ட்ல என்ன ஓடும், 24 மணி நேரம் பணத்தை யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான், ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஜெபிக்க தோண மாட்டேங்குது. 24 மணி நேரம் இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், இதை அடுத்தது என்ன பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம், இதை இன்னும் அடுத்த இந்த பிசினஸ் எப்படி பெருக்க பண்ணலாம், இதை கொண்டு என்ன பண்ணலாம், 24 மணி நேரம் பணம் பணம் பணம். அவனுக்கு ஜெபிக்க தோணவே மாட்டேங்குது, பைபிள் படிக்க தோண மாட்டேங்குது, சர்ச்சைக்கு வர தோண மாட்டேங்குது, கத்தரோடு இருக்கிறோம் தோண மாட்டேங்குது. ஏன், ஆடு மாடு காசு எல்லாம் உள்ள பூந்துருச்சு. ஆடு தப்பு கிடையாது, மாடு தப்பு கிடையாது, காசு தப்பு கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாது, ஆனா இருந்த இடம் தான் தப்பு. பணம் பிசினஸ் தொழில் லாபம் பண்றது எல்லாமே நல்லது, தப்பே கிடையாது, ஆனா எல்லாமே சரீரத்துக்கு வெளியில இருக்கணும், இந்த ஆலயத்துக்கு வெளியில இருக்கணும், ஆலயத்துக்கு உள்ள பூந்துடக்கூடாது. உங்கள் சிந்தனையை நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, எதுக்கு உங்கள் சிந்தனை இழுக்கிறது, எதிலே உங்கள் நினைவுகள் சுற்றி வருகிறது? உங்கள் நினைவுகள் கர்த்தரையே சுற்றி வருதா, ஒரு மனுஷரை சுத்தி வருதா, பணத்தை சுத்தி வருதா, பொருளை சுத்தி வருதா, எதை சுத்தி வருது? கர்த்தரை விட ஒரு நபரை நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா அது தப்பு. கர்த்தரை விட ஒரு பொருளை உள்ளே கொண்டு வந்தோம்னா தப்பு. கர்த்தரை விட அவர் எந்த காரியத்தை உள்ள கொண்டு வந்தாலும் ஆண்டவர் சாட்டை எடுப்பார். புரியுதா? பொருள் நல்லதுதான், பொருள் நல்லதுதான். நான் சொல்றேன், கர்த்தரை விட வேற எதையும் இது உள்ள கொண்டாந்துடக்கூடாது. ஒரு மனுஷனை கூட நீங்க உள்ள கொண்டாந்து உள்ள வச்சீங்கன்னா ஆண்டவர் சாட்டை எடுப்பார். என்னை விட அந்த நபர் உனக்கு முக்கியமா? கர்த்தர் சாட்டை எடுப்பார். ஒரு பணத்தை உள்ள கொண்டாந்தா கர்த்தர் சாட்டை எடுப்பார். ஒரு பொருளை கொண்டாந்தோம்னா கர்த்தர் சாட்டை எடுப்பார். அது வெளியில் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, உள்ள வந்தாதான் கர்த்தர் சாட்டை எடுப்பார். நல்ல பொருள் தான், மனுஷங்களும் நல்ல மனுஷர்கள் தான், ஆனா எந்த மனுஷரையும் இருதயத்தில் நிறைச்சிடக்கூடாது, எந்த பொருளையும் இருதயத்தில் நினைச்சிடக்கூடாது, எந்த பணத்தையும் இருதயத்தில் நினைச்சிடக்கூடாது, ஆத்மாவில் நினைச்சிடக்கூடாது. எல்லாமே சரீரத்துக்கு வெளியே இருக்கணும். உள்ளே ஆவியும், ஆவியோடு அடுத்தது ஆத்மா, அந்த ஆத்மாவிலே கர்த்தர் தான் நிறைஞ்சிருக்கணும். தேவாலயத்திற்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தேவாலயம், நம்முடைய சரீரமானது தேவனாலே பெற்றும் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகினால் உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்ப புரியுதா? இயேசு கிறிஸ்து ஏன் சாட்டை எடுத்தார்? அந்த பொருள் எல்லாமே நல்ல பொருள், அந்த காரியம் எல்லாமே நல்ல வியாபாரம், நல்லதுதான், ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அது இருக்க வேண்டிய இடம் தான் தப்பா போச்சு. அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம செய்யற எல்லாமே நல்ல விஷயத்தை தான் நம்ம செய்யறோம், ஆனால் உங்கள் ஆத்மாவில் ஆண்டவரை தவிர வேறு எதையுமே நிறைத்துக் கொள்ளாதிருங்கள். மற்றதை செய்யுங்க, வெளியில செய்யுங்க இல்லையா? ஒரு மனுஷரா அல்லது பொருளா, பணமா, காரியம் எல்லாம் இருக்கட்டும், தப்பில்ல, எல்லாமே வெளியில வச்சுக்கணும். தேவாலயத்துக்கு உள்ள வந்துடக்கூடாது, எல்லாத்தையும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ஆண்டவர் இருக்க வேண்டிய பிரதான இடத்துல ஆண்டவர் தான் இருக்கணும், மற்றதெல்லாம் வெளியில வச்சுக்கணும். வெளியில் இருக்க வேண்டியது உள்ள வந்தாதான் ஆண்டவர் சாட்டை எடுப்பார். அங்கதான் நம்ம சுத்திகரிப்பு நமக்கு அவசியமா இருக்கிறது. இதுல பெரிய பாவம் அப்படின்னு நம்ம பெருசா தெரியாது, ஆனால் ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல வேறு எது இருந்தாலும் சுத்திகரிப்பு அந்த இடத்துல அவசியம். புரியுதா? நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டோம், அதனால நம்ம சுத்திகரிக்கப்படணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரை விட இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு நபருக்காகிலும், எந்த ஒரு பொருளுக்காகிலும் அல்லது பணத்துக்காகிலும் நம்ம இடம் கொடுத்திருந்தாலே நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டிய நபர் தான் நம்ம. புரியுதா? அப்படிப்பட்ட நிலைமையில் தான் நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டிய நபர் தான். பெரிய பாவம் பண்ணி தான் நம்ம சுத்திகரிக்கப்படணும் அவசியம் கிடையாது. ஆண்டவரை விட வேறு எதை உங்கள் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்ம சுத்திகரிக்கலைனா ஆண்டவர் சாட்டை தூக்கிட்டு வந்து நிற்பார். ஆமேன். நம்ம சுத்திகரிக்கலைன்னா ஆண்டவர் சாட்டி தூக்கிட்டு வந்து நிற்பார். அதனால நம்மளே சுத்திகரிச்சுட்டா நல்லது, நாமளே தூக்கி எல்லாத்தையும் வெளியில போட்டோம்னா நல்லது. ஆண்டவரை தவிர வேற எதையுமே நம்முடைய ஆத்மாவில் வச்சுக்க கூடாது. நம்மளே தூக்கி வெளியில போட்டலாம், போட்டா நமக்கு பிரச்சனையே இல்லை. இல்லைன்னா ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் வருவார், சொல்லிட்டு வர மாட்டார், திடீர்னு ஒரு நாள் வருவார், வந்து எல்லாத்தையும் தூக்கி அடிப்பார். அப்ப நமக்கு கஷ்டமா இருக்கும், என்னடா ஆண்டவர் இப்படி சொல்றாரு, எல்லாத்தையும் தூக்கி தூக்கி அடிக்கிறாரு. அது வரக்கூடாது. நம்மளே இன்னைக்கு பார்த்தலாம், இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற என்னுடைய ஆத்மாவில் ஆண்டவர் மட்டும் இருக்கிறாரா, அல்லது கண்டதை உள்ள நான் வச்சிருக்கிறேனா? அது இருந்துச்சுன்னா தூக்கி வெளியில வச்சிருங்க. நீங்க செய்யறது நல்லதுதான், நல்ல விஷயம்தான், அதை வெளியில வச்சு செய்ய, உள்ள மட்டும் ஆண்டவரை மட்டும் வச்சுக்கங்க. ஆத்மாவிலே வேற எதையுமே கொண்டு வந்துடாது. இதைத்தான் கர்த்தர் செய்ய, அதனாலதான் தேவாலயத்தை அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சுத்திகரிச்சார், அவர் ஊழியத்தை முடிக்கும் பொழுதும் தேவாலயத்தை சுத்திகரித்தார். அதனால சுத்திகரிப்பு இருந்தால்தான் நம்ம பரலோக ராஜ்யத்திற்குள் போக முடியும். ஒவ்வொரு நாள் நம்ம சுத்திகரிக்கப்படணும். நாம் பாவிகள் என்பதனாலதான் கிறிஸ்து மரித்து அதற்குரிய தண்டனை ஏற்றுக்கொண்டாரே தவிர, நம்ம செய்யற காரியத்தை நம்ம தான் நிதானித்து பார்க்கணும். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நம்மளை நாம் நம்ம நிதானிக்கிறோம், இல்லைன்னா நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். அதனாலே இயேசு எனக்காக தண்டிக்கப்பட்டுதான் நான் எப்படி வேணா இருக்கலாம், இல்லவே கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவர் நான் பாவிங்கிறதுக்காக தண்டிக்கப்பட்டுட்டாரு, ஆனா நான் செய்யற காரியத்திற்கு நான் தான் கடக கொடுக்கணும், அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கணும், என்னை பாவரிக்க பண்ணி சரிப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இருந்தால் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் சேரும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரித்தார், தேவாலயத்தை அவர் சுத்திகரித்தார், இரண்டு முறை அவர் சுத்திகரித்தார். ஊழியத்தின் ஆரம்பத்திலும் அவர் தேவாலயத்தை சுத்திகரித்தார், ஊழியத்தை அவர் முடிக்கிற நேரத்திலும் அவர் தேவாலயத்தை சுத்திகரித்தார். கானாவூர் கல்யாண வீட்டிலே அவர் அற்புதத்தை செய்து அதன் பின்பு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தை சுத்திகரித்தார். அவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக, ஒரு வாரத்துக்கு முன்பதாக கழுதையின் மேல் ஏறி பவனி வந்து இயேசு கிறிஸ்து நேராக எருசலேமுக்கு வந்தார். எருசலேமுக்கு வந்தவுடனே தேவாலயத்திற்குள் பிரவேசித்து அதை சுத்திகரித்தார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஏற்கனவே ஒரு தடவை ரட்சிப்பு என்கிற நிலைமையிலே சுத்திகரித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட பொழுது அவர் உங்களை ஏற்கனவே ஒரு தடவை முதல் முதலாக சுத்திகரிச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு இந்த தேவாலயம் எப்படி இருக்குது? ஏற்கனவே ஒரு தடவை சுத்திகரிக்கப்பட்டு போயிடுச்சு, சுத்திகரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இன்றைக்கு மறுபடியும் வெளியே போல் தள்ளப்பட்டதெல்லாம் உள்ளே வந்துருச்சா? யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சாட்டை எடுத்து அடித்து விரட்டி அடித்த அந்த ஆடுகள் மாடுகள் இப்ப எங்க இருக்குது? அன்றைக்கு இயேசுவே நீரே போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படி எல்லாத்தையும் தூக்கி வெளியே அடிச்சீங்கல்ல, இன்னைக்கு அந்த ஆடு மாடு வெளியில இருக்குதா? திருப்பி உள்ள வந்துருச்சா? அன்றைக்கு காசுக்காரனை தூக்கி வெளியடிச்சீங்க, ஆண்டவரே ஏதோ வேணாம் நீங்க தான்ப்பா எனக்கு. ஆனா இன்னைக்கு மறுபடியும் அந்த காசு உள்ள வந்து உட்கார்ந்துருச்சா? யோசிக்கணும். கர்த்தர் ஒரு நாள் சுத்திகரித்தது, சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையிலேயே இருக்கணும். மீண்டும் அது உள்ளே வந்து விட்டதென்றால் மீண்டும் இயேசு கிறிஸ்து அதை சுத்தம் பண்ண வேண்டிய நிலைமைக்குள் இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது ஒரு விசை சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் மீண்டும் இப்பொழுது வெளியே தள்ளப்பட்டதெல்லாம் உள்ளே வந்திருக்கிறது என்றால் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் மீண்டும் ஒரு சுத்திகரிப்பு நமக்கு அவசியம். மீண்டும் இந்த தேவாலயமாயிருக்கிற நம்முடைய சரீரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த சரீரத்திற்குள் ஒரு ஆவி, இந்த சரீரத்திற்குள் ஒரு ஆத்மா. மனுஷராகிய நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், நம்முடைய ஆத்மா இது ஆண்டவருக்காக படைக்கப்பட்டது. இதனை காசுக்காரன உள்ள வச்சிடாதீங்க. இந்த ஆத்மாவிலே புறா விற்கிறவர்களையோ ஆடு மாடு விற்கிறவங்களையோ கொண்டு வந்து உள்ள வச்சிடாதீங்க. இதனை காசுக்காரன உள்ள வச்சிடாதீங்க. இயேசு மாத்திரமே என் ஆத்மாவில் இருக்க வேண்டும். காசுக்காரன் எல்லாம் தப்பு கிடையாது, ஆனா அவன் வெளியில இருக்கணும். புறா விற்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அது வெளியில இருக்கணும். ஆடு மாடு விற்கிறது தப்பு கிடையாது, அதெல்லாம் வெளியில இருக்கணும். ஆத்மாவுக்குள்ள அதை வந்துடக்கூடாது. உங்கள் ஆத்மா எதை வாஞ்சிக்கிறது? ஆண்டவரை வாஞ்சிக்கிறதா, அல்லது வேறு எதையோ ஒன்றை வாஞ்சிக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் ஆத்மா எதை வாஞ்சிக்கிறது? ஆண்டவரை வாஞ்சிக்கிறதா, அல்லது வேறு எதையோ ஒன்றை வாஞ்சிக்கிறதா? உங்கள் ஆத்மா கர்த்தருக்கு முதல் ஸ்தானம் கொடுத்து கர்த்தரை வாஞ்சிக்க வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தர் சாட்டை எடுப்பார், இல்லாவிட்டால் கர்த்தர் சாட்டை எடுப்பார். நாமளாகவே அதை வெளியே தள்ளி எடுத்து வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா ஆண்டவர் சாட்டை எடுப்பார். வெளியே இருக்க வேண்டியது வெளியில் இருக்கணும். ஆத்மாவிலே கர்த்தரை தவிர வேறு எதற்கும் இடமில்லை. வேறு எதையாவது கொண்டு வந்து உங்கள் ஆத்மாவிலே இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்துல வேறு எதையாவது வைத்திருந்தால் ஆண்டவர் சாட்டை எடுப்பார், சாட்டை எடுத்து அதை விரட்டுவார். அது கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் சாட்டை எடுத்தார்னு அது கஷ்டமா இருக்கும். நாமவே அதை வெளியில தள்ளிடணும்.
ஆண்டவரை தவிர உங்கள் ஆத்மாவில் வேறு எதற்கும் இடம் வைக்காதீங்க. வேற எதையுமே உள்ள கொண்டு வந்துடாதீங்க. நல்லது தானேன்னு உங்களையே நியாயப்படுத்த நினைச்சிடாதீங்க. இது நல்ல பொருள் தானே, இது நல்ல விஷயம் தானே, இது நல்ல காரியம் தானே. இல்லை 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 இல்லை, உங்களை நியாயப்படுத்த நினைக்க வேண்டாம். நல்லதுதான், ஆனால் இருக்க வேண்டிய இடம்தான் தப்பு. நல்லதுதான், ஆனால் இடம்தான் தப்பா இருக்குது. தெய்வ சமூகத்தில் கர்த்தரையே உங்கள் ஆத்மாவில் நிறைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற இந்த விலையேறப்பட்ட ஆத்மா, இது உங்களுக்குரியதாப்பா. இந்த ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி பழைய ஏற்பாட்டு காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதாப்பா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவரே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் சேக்கல் காணிக்கைகள் இவைகள் எல்லாம் நிவர்த்தியாக பாவ நிவர்த்தியாய் செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு எங்கள் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி உடைய ரத்தத்தின் மூலமாக செய்திருக்கிறீங்க. உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் பாவ நிவர்த்தி செய்திருக்கிறீங்க. அதை நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் அப்பா. மீண்டும் அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த ஆத்மாவில் வேண்டாத எந்த ஒரு காரியத்தையும் கொண்டு வந்து நாங்கள் உள்ளே வைத்து விடாதபடி எங்களை பாதுகாத்துக்கொள். இந்த ஆத்மாவிலே நீங்க மாத்திரமே நிறைஞ்சிருக்கணும். எங்கள் நினைவுகளிலே எப்பொழுது நீங்க நிறைஞ்சிருக்கணும், எங்கள் சிந்தனைகளிலே எப்பொழுது நீங்க நிறைஞ்சிருக்கணும், எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்கணும், எப்பொழுதும் வேதத்தை தியானிக்க முடியாத உணர்வு எங்களுக்கு இருக்கணும், எந்த நேரத்தில் நாங்கள் பிரயாணம் பண்ணினாலும் படுத்திருந்தாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் எந்த நேரத்திலும் எங்கள் நினைவுகளிலே எங்கள் ஆண்டவர் நீங்களே நிறைஞ்சிருக்க வேண்டும் அப்பா. அதுதான் முக்கியம். உங்கள் நினைவுகளிலே எது அதிக நேரத்தை ஆக்கிரமிக்கிறதோ அதுதான் உள்ளே இருக்கிறது என்ற அர்த்தம். உங்கள் சிந்தனையை எது அதிக நேரம் ஆக்கிரமிக்கிறதோ அதுதான் உங்கள் ஆத்மாவில் இருக்கிறது என்ற அர்த்தம். கர்த்தரையே அடிக்கடி நினைக்கிறதான ஒரு ஆத்மாவா இருக்கிறோமா, அல்லது மற்ற காரியங்களையே எப்பொழுது நினைக்கக்கூடிய நிலைமைக்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உங்கள் நினைவுகள் உங்களுக்குள் அடிக்கடி உங்கள் நினைவுகளிலே வருகிற காரியங்கள், எப்பொழுதும் உங்கள் நினைவுகளிலே வருகிற எண்ணங்கள், அதை வச்சே உங்கள் ஆத்மாவிலே எது இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆண்டவரே உங்கள் நினைவுகளில் எப்பொழுதும் சுற்றி வருவாரானால் நீங்க சேஃபா இருக்கிறீங்க. ஆனா வேற ஏதோ ஒரு காரியம் எப்பவுமே உங்கள் நினைவுகளில் சுத்திட்டே வருதா, அதை உள்ள கொண்டுட்டீங்க, அதை நீங்க முதல்ல இன்னைக்கு வெளியே தூக்கி வச்சிருங்க, அதை வெளியே தூக்கி வச்சிருங்க. கர்த்தரை மட்டும் உங்கள் ஆத்மாவில் நிரப்புங்க. இந்த ஆலயத்திற்குள் அவர் மட்டும்தான் இருக்கணும், மற்றதெல்லாம் வெளியில தான் இருக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட எங்களை மீண்டும் ஆகமுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை சுத்திகரித்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எங்கள் ஆத்மாவின் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர்தாமே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாய் எங்களை நீங்க நிலைநிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு முன்பாக எங்கள் வாழ்க்கை செம்மையாய் இருக்கட்டும். நீங்க மாத்திரமே எங்களுக்குள் நிறைஞ்சிருங்க, காத்துக் கொடுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.